ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து திருவாசகத்தில் சில மேற்கோள். நம்ம சிவபுராணத்தில் வரும் இல்லையா, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தங்கும் புழுவழுக்கு முடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலி மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா. நம்ம மனம் வந்து விலங்கு போன்றது. ஏன் அது விலங்கு போன்றிருக்கு? ஐம்பு ஐம்புல ஐம்புல விடத்தில் சாத்திருக்குது. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்புருகும் நலந்தான் இல்லாத. அவர் திருவடியை அவருடைய பெருமையை உணர்ந்து அன்பு கசிந்து உருகக்கூடிய நலன் நம்மகிட்ட இல்லை. அது நலன். அந்த நலன் இல்லாத சிறியர்க்கு நல்கி எனக்கு நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி. அப்போ இந்த இந்த வரியை நம்ம திருவாசக சிவபுராணத்தில் பாடும்போது சித்தாந்தம் கற்ற மெய்யடியார்கள், சிவஞானத்தை உணரப்பெற்ற அடியார்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னா, இந்த வரி வரும்போது குருவோட சிந்தனை அவங்களுக்கு வரும். நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியர்க்கு தாய் சேர்ந்த தயாவன தத்துவனே. இப்போ இந்த வரியை பாடும்போது ஆச்சாரியரோட சிந்தனை அப்படி ஒரு நொடி பொழுதாவது வரணும். சுவாமி இந்த ஆச்சாரியர் வயலாக தான் நமக்கு அருள் செஞ்சார், இந்த ஆச்சாரியர் வயலாக தான் நமக்கு அருள் செஞ்சார். அந்த ஆச்சாரியர்கிட்ட பணியக்கூடிய பக்குவம் முதல்ல வரணும். அந்த ஆச்சாரிய எடுத்து பணியக்கூடிய பக்குவம் வராதவங்க எக்காலத்திலும் இறைவனை சென்று அடைய முடியாது. இதுதான் தாழ்வனும் தன்மைக்கான முதல் படி. அங்கே தான் சுவாமி நமக்கு முதல் செக்கே வைப்பார். தன் குருவிடத்து திருந்தாதவன் திருந்துற இடம் வேற. அது காவல் நிலையமாக இருக்கும், நீதிமன்றமாக இருக்கும், இல்லைன்னா ஆஸ்பத்திரியாக இருக்கும். காவல் நிலைய நீதிமன்றத்தில் திருந்தாதவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போகும். ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் கிடையாது. ஆச்சாரியர்கிட்டே திருந்திட்டோம் அப்படின்னா நன்மை, தப்பிச்சோம். ஆச்சாரியர்கிட்ட திருந்தாதவங்க தன் குருவிடத்து திருந்தாதவங்க திருந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமாக, ரொம்ப கொடுமையாக இருக்கும். கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. எனவே நம்ம எல்லோருமே வந்து அந்த குருவருளுக்கு, குருவருளை உணர்ந்து அந்த அன்போடு, அந்த கசிவோடு, அந்த நன்றி உணர்வோடு, அந்த நன்றி உணர்வு இருக்கணும். நன்றியால் வாழ்வதில்லைன்னு திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூரில் சொல்வார். நன்றி மறப்பது நன்றன்று, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர். இப்போ இந்த இப்போ நம்ம எதுக்காக குருவை பற்றி இவ்வளோ பெருமையை சிந்திக்கணும் அப்படின்னா, அந்த செய் நன்றியை நம்ம எக்காலத்திலையும் மறந்து விடக்கூடாது. அதை மறந்துட்டு நம்ம ஆயிரம் முறை பஞ்சாட்சரம் ஓதுனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அடிப்படையே தகர்ந்த பிறகு கரண்ட்டே இல்லை, கரண்ட் இல்லாமல் வாஷிங் மிஷின் வாங்கி என்ன பிரயோஜனம், 40 இன்ச்சு சோனி டிவி வாங்கி என்ன பிரயோஜனம், பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ்லாம் வாங்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கரண்ட் மின்சாரம் இருக்கணும். அந்த மின்சாரம் வந்து குரு பக்தியும் அந்த நன்றி உணர்வு கலந்த அந்த குரு பக்தி. இப்போ நம்ம சில இடங்களில் பார்க்குறோம், சிவபக்தர்கள் பக்தி பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ திருமடத்துக்குன்னு ஏதோ குருநாதருடைய ஆச்சாரியோட மடத்துக்காக ஏதோ ஒரு உதவி செய்கிறாங்க. உதவி செய்யும் பொழுதே நமக்கு எந்த எண்ணம் வந்துடுது பல பேருக்கும், ஒரு 50,000, 60,000, 10,000 கொடுக்கும்போது பதிலுக்கு குருநாதர்கிட்டேருந்தே எதிர்பார்க்குறாங்க மரியாதை செய்யணும் அவர் நமக்கு. ஏன்னா நம்ம அவர் கொடுக்குறோம், நம்ம இல்லாமல் அவர் இல்லைங்கிறது சுசிவா. அந்த தவறான சிந்தனைகள் வந்து விடுகிறது. நான் இதெல்லாம் அன்பர்களுக்கு ஏன் அறிவுறுத்துறேன் அப்படின்னா, சுவாமி சொன்ன மாதிரியே தான், ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன் நோயை முதல்ல நீக்கணும். ஒரு பாத்திரத்தில் பசும்பாலை ஊற்றுறதுக்கு முன் அந்த பாத்திரத்தில் உள்ள கசடையெல்லாம் நீக்கி சுத்தம் செய்து அதுக்கப்புறம் தான் பசும்பாலை ஊற்ற முடியும். அதனால் சாதனவியல் பயணியல் இதை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன், தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் மனதில் அங்கங்கே ஒரு கசடை, ஏதோ ஒரு தவறு குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை நீக்கி விட்டு தான் சிவஞான செய்தியை சொல்ல முடியும். அதுதான் உத்தமம். அதனால தான் அன்பு இதை நான் சொல்கிறேன். இது சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம், சிலருக்கு பொருந்தலாம், அது எப்படின்னு அது இறைவனைத்தான் தெரியும். ஆனால் எது உங்களுக்கு பொருந்துதோ அதை நீங்கள் வந்து ஏதோ உபதேசமாக ஏற்றுக்கொண்டு உங்களை வந்து திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இது அடிப்படை. இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. குருவுக்கு கொடுத்துட்டு நம்ம கொடுக்கும்போதே வந்து நம்ம வந்து கடமைப்பட்டுருக்குறோம்னு சொல்லணும். இது வந்து நம்முடைய கடமை. உடல் பொருள் ஆவியை ஆச்சாரியருக்கு அர்ப்பணிக்க நம்ம கடமைப்பட்டுருக்குறோம். ஏன்னா அவர் பஞ்சாட்சர உபதேசம் செய்திருக்கிறார், நமக்கு பதிப்பசு பாச முப்பொருள் உண்மை செய்திருக்கிறார். அவர் சிவமே. இந்த உடல் பொருள் ஆவி அவருக்கு தான் நம்ம அர்ப்பணித்தாகணும். அப்படின்னா அவர் சிவமா பார்க்க முடியல அப்படின்னா நம்ம திருநீர் ருத்ராகணிந்து பிரயோஜனம் இல்லை, திருமுறைகள் பாடி அர்த்தம் இல்லை, எந்த ஒரு செய்கிற வழிபாட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். குருவை வந்து சிவமா பார்க்க முயற்சி செய்து முயற்சி செய்து அதனுடைய முழுமையாக பார்க்கக்கூடிய அந்த நிலையை நம்ம சென்றடைந்து விட வேண்டும். ஏன்னா அந்த முயற்சி இல்லாமல் தான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரையும் ஒரு மாவட்டத்தில் ஒருத்தராக பார்க்கும்போது ஞானம் வராது. 20 வருஷம் சிவபக்தி பண்ணாலும் சரி, 50 வருஷம் சிவபக்தி பண்ணாலும் சரி, அது மந்ததரத்துக்கும் கீழே தான் இருக்கும். மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம்னு போகணும் அப்படின்னா எவர் ஒருவர் தன் குருவை முழுமையாக சிவமாவே கண்டு வழிபடுறாரோ அவருக்கு சிவஞானம் மிக எளிதாக நனிவிரைந்து வாய்க்கும். இது சிவாகம உண்மை, சிவாகம உண்மை, இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதில் பிறண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிவங்க நம்ம சிவபக்தி செய்கிறது வந்து அர்த்தமற்றதாகிவிடும். ஏன்னா சைவ சமயத்தினுடைய அடிப்படை அந்த குருநெறி, அதான் குருவே சிவமென கூறின நந்தி. தெளிவு குருவின் திருமேனி கண்ட, தெளிவுருன் திருநாமம் ஜப்ப, தெளிவுருன் திருவார்த்தை கேட்ட, தெளிவு குருவு சிந்தித்தல் தானே. இப்போ நாம் வணங்குறது குருநாதருக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி எழலாம். இப்போ நமக்கு தீக்ஷா குருநாதர் நம்ம தினந்தோறும் காலையில் வழிபாடு பண்ணுறோம், மாலையில் வழிபாடு பண்ணுறோம், அவர் திருவடியை போட்டுறோம், நம்ம பண்ணுற குருவுக்கு தெரியுமா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற ஆட்கள்லாம் இருக்குது. தாராளமாக நியாயமான சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய நம்முடைய கடமை. குருவுக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த யார் நமக்கு வந்து அருள் பண்ணா திருக்கலயத்தில் உள்ள அந்த சிவபெருமான் தான் குருவினுடைய இடமாக கொண்டு நமக்கு பஞ்சாட்சர ஜபம் செய்தார். அப்பா குருவை நம்ம வழிபடும்போது அதற்கும் அதை அறிந்து அருள் செய்வர் யார் தான்? சிவப்பரம்பொருள் தான். சிவருமானம் தெரியும், குருவுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அவர் வழிபட வேண்டியது அந்த குருவுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்லாம் ரொம்ப பகிரத்தனம் செய்து குருவிடத்தில் நம்ம பக்தியாக இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக பெரும் முயற்சி விளம்பரம் செய்ய முயற்சிப்பாங்க, அதுவும் தவறு. அப்போ அந்த விளம்பரம் பண்ணணும் என்ன வந்துட்டுனாலே அங்கே என்ன வந்துடுது, ஒரு வியாபார சிந்தனை வந்துவிடும். எப்போ நாம் செய்கிறத ஒருத்தருக்கு தெரியணும்னு நம்ம முயற்சி செய்கிறோமோ அப்போவே அதோட ஒரு எதிர்பார்ப்பு கூட கலந்து வந்துடும். நம்ம எத்தனையோ பேர் குருபக்தி பண்ணவங்கள பார்த்துருக்கோம் நம்ம திருமடத்திலேயே, என்னெல்லாமோ செஞ்சுருக்காங்க, செயற்கரியெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதே நேரத்தில் ஆச்சாரியத்திலிருந்து ஒரு சரியான பதில் வரலன்னா கோபத்தில் மடத்துக்கிட்டே வெளியேறியிருக்காங்க. அப்போ இது இந்த குருபக்திக்கு அர்த்தமே இல்லையே, இந்த குருபக்தி செய்து எந்த பிரயோஜனமே இல்லையே. இயல்பான பக்தியாக இருக்கும். கொண்டு போய் 1 லட்சம் ரூபா கொடுக்கறது பாதக்கணக்கியாக கொடுக்கறது பெருசு இல்லை. 100 ரூபா கொடுத்தாலும் அது இயல்பான உண்மையான மேமையான பக்தியாக இருக்கணும் பாதக்கணக்கி வைக்கும் போது. அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு சில எதிர்பார்ப்பு அந்த பதிலுக்கு நமக்கு இந்த மரியாதை கிடைக்கணும், நம்மளை இப்படி நடத்தணும்னு செய்கிறாங்க இல்லையா, அது வந்து உண்மையான குருபக்தி இல்லை. எனவே இது போன்ற குற்றங்களை எல்லாம் களைந்து ஆத்மார்த்தமாக எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்ம குருவை வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான குருபக்தி. ஏன்னா இந்த பிறவியில் நமக்கு அந்த ஆச்சாரியர் செய்திருக்கிற அந்த கருணைக்கு நம்ம கைமாறி செய்ய முடியாது. குரு லிங்க சங்கமத்தில் நம்ம பெறக்கூடிய அந்த வழிபாடு, குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, அடியார் வழிபாடு, இந்த 3 வழிபாட்டில் நம்ம பெறக்கூடிய அந்த அனுபவத்துக்கு வந்து கைங்கரியமாக கைமாறாக எதுவுமே செய்ய முடியாது. சிவனடியார்களுக்கும் செய்ய முடியாது, அவர்களோடு இருப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரொருள் அவங்களுக்கு கைமாற எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா சிவ சம்பந்தப்பட்ட அனைத்து நிலைகள் திருவருள் அனுபவத்திலையுமே வந்து நம்ம கடனாளியாக தான் இருப்போம். நம்ம மிகப்பெரிய கடனாளியாக இருப்போம் சுவாமிக்கும் ஆச்சாரியாருக்கும். என்றைக்கும் கடன்பட்டிருக்கும், கடைசி வரை கடன்பட்டவங்க தான். இந்த கடனை தீர்க்கவே முடியாது. காமாட்சி அம்மையினுடைய சிவபூஜை எப்போ முடியாதுன்னு எப்படி கச்சிகம்பர் சொன்னாரோ அதுபோல் நம்மளுடைய கடன் ஆச்சாரியருக்கும் சுவாமிக்கும் பட்ட கடன் எக்காலத்திலும் எந்நிலையிலையும் தீராது. அவ்வளவு எனவே குருபக்தி வந்து அவ்வளோ முக்கியமானது. அன்பர்கள் அதை மனதில் நிறுத்தி கொண்டு சிவ வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா அது ரொம்ப அடிப்படையானது. உங்களுடைய சிவ வழிபாடு வெற்றி அடையணும் அப்படின்னா அது குருபக்தியின் அளவை கொண்டே தான் அதுக்கு வந்து சுவாமி மதிப்பீடு செய்வார். இப்போ திருவாசகத்தில் இன்னும் சில வரிகள் மாணிக்கவாச சுவாமி சொல்வார், நானார் என் உள்ளமார் ஞானங்களார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே. நான் யார், என் உள்ளம் யார், எனக்கு வந்து ஞானம்லாம் என்ன, வானோர் பிரான் என்னை வந்து அவர் வந்து சுவாமி சொல்கிறார். ஏன்னா சுவாமி அவருக்கு நேரடியாக ஆச்சாரியை வந்து திருப்பெருந்தூரில் ஆட்கொண்டார். அவர் இல்லை அப்படின்னு எனக்கு இந்த ஞானம் இல்லை. அதுபோல் நம்முடைய ஆச்சாரியர் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஞானம் இல்லை. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ்சடையும் ஆண்டிலனே. அவங்க என்ன ஆழலை அப்படின்னா எனக்கு இந்த ஞானம் கிடையாது. குரு வடிவத்தில் வந்து சுவாமி நம்மளை ஆட்கொள்ளலை அப்படின்னா இந்த ஞானம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு சித்தியார் இப்படி பேச முடியாது, இன்னைக்கு இவ்வளோ புராணங்கள் சிந்திக்க முடியாது, சிவஞான சித்தியார் வழிபாடே நம்ம செய்திருக்க முடியாது குரு உத்தரவு இல்லாமல். எனவே அவ்வளோ சிறப்பு, அவ்வளவு அந்த நன்றி உணர்வோடு இதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். இதுதான் இந்த நூலாசிரியரே முதல் முதல்ல அவையடக்கத்துல தன்னுடைய குருநாதர் எப்படி போற்றார், என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்துன்னு சொல்லுவார். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து, அவரோட சித்தத்துல மெய்கண்ட தேசிகர் தன்னை வைத்துக் கொண்டார். அருளினாலே தாளினை தலைமே சூட்டும், மெய்கண்ட தேசிகர் தன்னுடைய திருவடிகளை அருந்த சிவாச்சாரியுடைய திருமுடியின் மேல் வைத்து திருவடி தீட்சை செய்த அருளி. அந்த திருவடி தீட்சை அப்படின்னு சொல்லிட்டாலே மற்ற தீக்கையும் அதில் அடங்கிடும். அந்த ஸ்பர்ஷ தீட்சையிலே நான் மற்ற எல்லாமே செய்திருக்காரு, நம்ம அதை பொருள் கொள்ள வேண்டும். மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல், சென்னியில் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான். சிறமேல் வைத்து சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான் தான் நூலாசிரியரே இந்த நூலை தூங்குறார். அப்படி அந்த குருபக்தி இருக்க போய் தான் இப்படி ஒரு நூலை அருளி செய்ய முடிந்தது அருள் சிவாச்சாரிய சுவாமியாளர். இப்போ தலைவர் எவ்வளியோ அவளி தான் தொண்டன், ஆசான் எவ்வளியோ அவ்வளியே மாணவர்கள். இப்போ நம்ம அருள் சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞானத்தை படிக்கிறோம் அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்ற கல்வியை கற்ற கல்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிற்கணும். இப்போ நாமளும் குருபக்தியில் முறையாக செய்ய வேண்டும், முறையாக நிற்க வேண்டும் என்பதுதான் இப்போ பெறப்படக்கூடிய செய்தி. இப்போ சில எடுத்துக்காட்டுகள் நம்ம சிந்தனை செய்வோம். விஞ்ஞானகலர் பிரளயாகலர், இப்போ விஞ்ஞானகலருக்கு வந்து நம்ம உள்ளின்று உணர்த்துவோம், சுவாமி உணர்த்துவார்னு சொன்னோம். இப்போ சகலர்லே, இப்போ சகலர்ல சகலர், சகலர்ல பிரளயாகலர், சகலர்ல விஞ்ஞானகலர் என்று ஒன்று பிரிவு உண்டு. நல்ல கவனிங்க, சகலர்ல சகலர் அதெல்லாம் நம்ம, அந்த சகலர்ல சகலர் வைணிகராக இருப்பாங்க, பிராகிருதராக இருப்பாங்க. சகலர்ல பிரளயாகலர், சகலர்ல விஞ்ஞானகலர் வந்து சாமிசுத்தராக இருப்பான். அவங்கள தான் நம்ம இருந்தோம், சகலர்ல பிரளயாகலர், சகலர்ல விஞ்ஞானகலர். இப்போ நாயன்மார்கள் வரலாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சண்டேச நாயனாருக்கு 5 வயது, செங்கலூர்ல 5 வயது. குலவும் அறையும் பலகலையும் கொளுத்துவர்மன் கொண்டமைந்து நிலவும் உணர்வின் திறம் கண்டு நிறுவும் மறையோ அதிசயித்தார். அழகில் கலையின் பொருட்கு இல்லை ஆடும் கலலே என கொண்ட செலவுந்த சிந்தையை தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். வேத பாடசாலையில கொண்டு சண்டேச நாயனார் அவருடைய தகப்பனார் எச்சரத்தனார் போய் சேர்க்கிறார். ஆசிரியர் சொல்றதுக்கு முன்னாடி ஆசிரியர் சொல்ல வந்த வேத ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் இவர் சொல்லி முடிச்சிடுறார். ஆகம ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் இவரே சொல்லி முடிச்சிடுறார். கொளுத்துவதன் கொண்டமைந்த சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னமே அத்தனை ஞானம் அவருக்கு வந்திருக்குது. சிவபரப்பொருள் தான் தலையாய முதல் முதற் முழு முதற் கடவுள் என்று சொல்லி பதிப்பசு பாச உண்மைகள்லாம் அப்பவே தெரிஞ்சிருக்கு. உள்ளு அறிவுக்கு அறிவா இருந்து சுவாமி அப்பவே ஊட்டிட்டார். நேர்ல வந்து அருள் செய்யல சுவாமி, இயல்பாவே தெரிஞ்சிருக்காங்க பாருங்க. இதுதான் விஞ்ஞானகலருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சகலர்ல விஞ்ஞானகலருக்கு சண்டேச நாயனார். இப்ப சகலர்ல பிரளயாகலர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யார சொல்லலாம், அன்பர்கள் சொல்லுங்க பார்ப்போம். சுவாமி யாருக்கு ஆட்கொண்டது, அருள் பண்ணது இல்லை, ஆட்கொள்ளும் போது மான்மழுவோடு வந்து ஆட்கொள்ளுவார். எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான், எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார், இவங்களுக்கு ஆட்கொள்ளும் போது சுவாமி எப்படி வந்து ஆட்கொள்றார், மான்மழுவோடு வந்து அம்மையோடு வந்து ஆட்கொள்றார். இந்த பாடல் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதி புராணத்தில் பார்க்கும்போது சுவாமி வந்து ஆளுடைய பிள்ளையார் தன்னுடைய தந்தையாரோட அடம் பிடிக்கிறார் கோயிலுக்கு வரணும்னு, வேணான்றார் சிவபாதர் தேவபெருமானார், அதனால அழைத்துட்டு போறார் சீகாளி திரு தோணிபுரம். தோணிபுரம்னாலே நம்ம மனதில் அப்படியே வயிற்றில் பால் வார்த்த மாதிரி ஒரு ஆனந்தம் வரும், அற்புதமான திருத்தலம். சீகாளி எல்லாருமே போன அடியார்கள் தங்க, யாராவது சீகாளி போகாத அடியார்கள் இருக்கீங்களா? மல்லேஷ் சீகாளி போயிருக்கியாப்பா? மல்லேஷ் ஜானகி சிவனிங்களா? சீகாளி போய் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? போகலை. இந்த உடலேருந்து உயிர் பிரிதுக்குள்ளே போய் ஒரு நாள் சீகாளியை போய் அவசியம் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க, எவ்வளோ சீக்கிரம் தரிசனம் பண்ண முடியுமோ. ஏன்னா திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரத்தலம் எல்லாத்துக்கும் மேலே மாதவம் செய்த தென்த்து செய்யக்கூடிய 5 தலங்களில் அது ஒரு முக்கியமான திருத்தலம். தோணியப்பரும் பெரிய பெருமாட்டியும் மேலே இருப்பாங்க. சீகாளி போன்ற தலங்கள் வந்து இந்த பிறையை நம்ம தரிசிக்காமல் இந்த பிறையை வந்து வினாயிடும். அதனால் உங்கள் வாழ்க்கையினுடைய முதல் ப்ரையாரிட்டி அடுத்த கட்டம் இதாக இருக்கணும் அப்படின்னா சீகாளி பெருமான தரிசனம் பண்ணுறதுதான். அந்த சீகாளி தலத்திலே அகமருட ஸ்நானம் வந்து திருஞான சம்பந்த பெருமானோட திருத்தந்தையை சுபாதிரியை செய்கிறார். அப்போ தன்னுடைய மேலை சார்பை உணர்ந்து தோணிபுர சிகரத்தை நோக்கி திருஞான சம்பந்த பெருமான் அம்மே அப்பான்னு கண்ணீர் விடுறார். அப்போ சேக்கலாபெருமான் அருள் செய்த பாடல், மெய்மேர் கண் துளி பணிப்ப வேறெங்கும் பார்த்தழு பார்த்தம் மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளை மெய்தானோ செம்மேனி வெண்ணீற்ற திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றென்று அழைத்தருளி அழுதருள அழுதருள புனிதவாய் மலர்ந்தழுதான். அம்மே இப்ப நினைச்சல்றார், அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்தார் அருள் நோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு முன்னியவர் கல்வரிவான் பொன்மலை வள்ளியும் தாமும் பொருடை மேல் எழுந்தருளி சென்னியிலும் பிரதிகளை செழும்பொய்கையும் மருங்கடைந்தார் அரகர அரகரகர. தோணியப்பரும் பெரிய பெருமாட்டியும் ரிஷபத்தின் மேலே எழுந்தருளி வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு வந்து அருள் செய்தார்கள். ஆட்கொண்டது அவங்களை ஆட்கொள்ளும் போது இப்படி மான்மொழுவோடு வந்து ஆட்கொள்றார் சுவாமி. இப்போ இவங்களாம் சகலராக இன்னைக்கு பிறப்பெடுத்தாலும் பிரளயாகலராக கருதப்படக்கூடியவர்கள். அதே போல நம்பிகள் பெருமான் திரு வெண்ணெய் நல்லூரில் மனந்தவிந்த புத்தூரில் வந்து ஓலையை காட்டி ஆட்கொண்டு இந்த ஆரூரன் எனக்கு அடிமை என்று சாதித்து திருவணியனூரில் சென்று நீதிமன்றத்திலே வெற்றி பெற்று எல்லாரும் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. நம்பியாரூரர் நான்மறை முனிவரான நீங்கள் தோற்றி நீங்கள் அவருக்கு அடிமை என்று சொன்ன உடனே சுவாமி வந்து ஒரு கிளை வேதியராக வர்றார். அந்த இடத்துல வந்தவர் அப்படியே உன்னோட வீடு எங்கன்னு கேட்டால் திருவணியனூரில் தான் பெரிய வீடு என்னுடைய வீடுன்னு சொல்லி திருவருட்துறை சிவாலயத்து பின் சென்று சுவாமி உள்ளே போயிடுறார். போன உடனே எம்பிரான் கோயில் நன்னை இளங்குநூன் மார்பர் எங்கள் தம்பர் தன் கோயில் புக்கதென்குலோ என்று நம்பி தம் பெருவிருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்துற்றார். சுவாமி ரிஷபார் ஓடுறா அம்மையோட உமை அம்மையோட சுந்தரர் பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்ப சொல்றார், முன்பிடி நமக்கு தொண்டன் நீ என்னுடைய அடியவன் கைலாயத்தில் முன்னிய வேட்கை கூற பின்பிடம் ஏவலாலே பிறந்தனை. உன்னுடைய வேட்கை கூடியதுனால உனக்கு என்னுடைய ஏவலால இந்த பிறப்பு உனக்கு வந்தது. மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்தாண்டோம் என்றார். சுவாமி இவங்களுக்கெல்லாம் வந்து மானோட சட்டை தாங்கி ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி மான்மலுவோட வந்து அவங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிதீவிர பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் சகலர்கள் அல்ல. என்றெழு மோசைக்கேல ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்றுபோல் கதறி நம்பி கர சரணாதி அங்கத்துன்றிய புலகமாக தொழுதுகை தலைமையிலாக மன்றுளி செயலோ வந்து வழியாட்கொண்டது என்றார். தில்லை அம்பலத்திலே ஐந்துளில் செய்யக்கூடிய பெருமானால் நீங்க நிமிந்து ஆட்கொண்டது என்று வீழ்ந்து வணங்குகிறார். இதுதான் பிரளயாகலருக்கான எடுத்துக்காட்டு. இவ்வளவு சிறப்பாக இருக்கும். சுவாமி வந்து மாணிக்கவாசக பெருமானுக்கு குரு வடிவாகவே வந்துட்டார். இவங்களுக்கு வந்து சுவாமி வந்து மான்மலுவோட வந்தார். திரு மணிவாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில் ஆச்சாரிய கோலத்திலே வந்து அருள் செய்தார். ரொம்ப அற்புதமானது. திரு வாதுபூர் அடிகள் புராணத்தில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். அற்புதமாக இருக்கும். மணிவாசக பெருமானை இறைவன் ஆட்கொண்ட அந்த சுவாமி வந்து திருப்பெருந்துறை வந்த உடனே அந்த மங்கள ஒளியில் சிவாகம் ஒளியெல்லாம் கேட்குறார். அப்போ பணியாட்களை விட்டு பார்த்துட சொல்கிறார். இந்த எங்கேருந்து வருதுன்னு கேட்கவுடனே பணியாட்கள் வந்து சொல்கிறாங்க, சிவபெருமானை ஒத்த ஒரு சிவயோகியார் குருந்த மரத்தடியிலே இருக்கிறார். அவரை சுற்றி அடியார்கள் இருக்கிறாங்க, சிவனடியார்கள். அங்கிருந்து வரக்கூடிய சத்தம் தான் ஓசை தான் இதுன்னு ஒன்று. மணிவாசக பெருமான் நேரம் அந்த இடத்துக்கு வந்துடுறார். சுவாமியை கண்ட உடனே சாஷ்டாங்கமாக விழுந்துடுறார். இது சுவாமி என்ன அடிமை கொண்டு அவர் மந்திரி முதல் மந்திரி கண்ட உடனே அந்த காட்சியிலே முடிந்துருது. நயன தீட்சை நிகழ்கிறது அந்த காட்சியிலே. சுவாமி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கின்றார். அப்போ மணிவாசக பெருமானுக்கு விதிமுறைப்படி சுவாமி தீட்சை செய்கிறார். 999 அடியாறுகளில் தலையாய ஒரு அடியாரை அழைத்து திருவாதூர் அடிகளுக்கு இப்போ நாம் தீட்சை செய்ய வேண்டும், அதற்கான ஹோமகுண்டங்கள் எல்லாத்தையும் முறையாக நீ தயார் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு உடனே சாமி வந்து தீட்சை செய்கிறார். தீட்சை செய்து முடித்த உடனே பஞ்சாட்சர உபதேசம் செய்த உடனே சாமி திருவடி தீட்சையும் செய்கிறார் மாணிக்கவாசக பெருமானுக்கு. அவருடைய இரண்டு திருவடியும் மாணிக்கவாசக பெருமானுடைய திருமுடியின் மேல் வைத்துக் கொள்கிறார். ஆத்மநாதர் அந்த 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 திருவடிகளை மாணிக்கவாசக பெருமான் எடுத்து அப்படியே தன் கண்களிலே ஒத்திக்கொள்கிறாராம். அவருடைய திருவடியே மலர் போன்றது. செந்தாமரை போன்ற திருவடி சுவாமியோட திருவடி. அந்த திருவடியை மலர் போன்ற மாணிக்கவாசக பெருமானுடைய கண்களை அவர் ஒத்திக்கொள்கிறார். ஒத்துக்கொண்டு அந்த திருவடியை நெஞ்சிலையும் அழுத்திக் கொள்கிறாராம். இது திருவாதூர் அடிகள் புராணத்தில் அற்புதமாக இருக்கு. ஆத்மநாதருடைய திருவடியை நெஞ்சிலே அழுத்திக் கொள்கிறாராம். நெஞ்சிலே அழுத்திக் கொள்கிறாராம். அவரை பிரிந்த அந்த பிரிவாற்றை தாங்காமல் பாடின பதியும் தானே திருச்சதகம். நம்ம சிந்தித்தமே திருப்பந்துறையில் போய் சுவாமி விட்டுட்டு போயிட்டாரே என்று அந்த அந்த துன்பம் தாங்க மாட்டாம அருளி செய்த பதிகம்தான் திருச்சதகம். சுவாமி தன்னை விட்டுறக்கூடாது என்று வேண்டி வேண்டி அருளி செய்த பதிகம் நீத்தல் விண்ணப்பம் திரு உத்தரவசம் அங்கையில். அதனால இதெல்லாம் வந்து நம்ம நம்ம பரமாச்சாரியர்கள் குரு பக்தியில் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாரு, எவ்வளவு சிறப்பா இருந்திருக்காங்கன்னு பாரு, எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு. நம்ம வாய திருவருள் இருந்து ஒரு நாள் மாணிக்கவாசக பெருமானுக்கு திருப்பரந்துரை ஆத்மநாத பெருமான் அருளி செய்த அந்த ஒப்பற்ற அந்த சிவபோக வாழ்வு, அந்த குருவருள் நிறைய நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு நாள் திருவருள் கூட்டி வைக்கணும், அற்புதமானது. எனவே குருவருள் குருவினுடைய பெருமை அவ்வளவு சிறப்பு மிக்கது என்று நாம் இதன் வாயிலாக அறிகின்றோம். அன்பர்கள் இதையெல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். திருஞான சம்பந்த பெருமான் வந்து திரு ஆலவாய் வரும் பொழுது குளச்சிரை நாயனார் சென்று தான் வரவேற்கிறார் மங்கையகரசி அம்மையாருடைய ஆணையின் வண்ணம். சுவாமிகளை கண்ட உடனே சாஷ்டாங்கமே விழுந்தவர் தான் குளச்சிரை நாயனார், எழும்பவே இல்லை. அந்த அடியற்ற மரம் போல விழக்கூடிய அந்த பக்குவம் சிவனடியார்களாகிய இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அது வந்தாதான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும். அது வந்தாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். அது அடிப்படை. இது இல்லை அப்படின்னா, நமக்கு வரல அப்படின்னா ஆணவமூல பிடிப்பு அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். அது வரங்க விட மாட்டேங்குது. அந்த பசு போதும், ஆன்ம போதும், நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஆன்ம போதும் இன்னும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம உங்களுக்கு கேள்வி கேட்டதுலேயும் தெரியலையா, ஒரு பசு ஒரு பொருளை அறியணும் அப்படின்னா 9 பொருளோட துணை வேணும். 9 பொருளோட கருவியால், பொருளால், காட்டால், காலத்தால், கண்மத்தால், அளவையால், நூலால், உடம்பால், அப்புறம் சுவாமியினுடைய இறைவனுடைய துணையை கொண்டு தான் ஒரு பொருளை அறிய முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மபோகத்துக்கு எங்கே இடம் இருக்குது? இடமே இல்லையே, நான் சொல்லுவதுக்கு அர்த்தமே இல்லையே. இறைவனருள் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காப்ப. அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த அடியற்ற மரம் போல விழக்கூடிய அந்த பக்கம் வரணும். அந்த அடியற்ற மரம் போல விழுந்துட்டோம் உள்ளது தான் சிவபக்தியின் இந்த குருநெறியில் உள்ள குருநெறியில் வரக்கூடிய முதல் படி. அது வர வளச்சிக்கும். எந்த இடம்லாம் பார்க்கக்கூடாது. ஆச்சாரியரை பார்த்தவொடனே விழுந்துடணும், கீழே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துடணும், அடியற்ற மரமாக விழுந்து பழகணும். சாமி முன்னாடி தான் அவர் ஒரு சகலவருக்கு ஆன்மா, நமக்கு அவர் சிவபெருமான். ஏ, இறைவன் முன்னாடி அவர் ஒரு சகலவருக்கு ஆன்மாவாக இருப்பார், நம்மளுடைய பார்வையில் குருநாதர் சிவபரம்பொருள். இப்போ வந்து எல்லாரும் மனிதர்களும் அவரும் மனிதர் நினைக்கிறது எவ்வளவு அது ரொம்ப பேதமை, அதிமூடம் தான் அப்படி நினைக்க முடியும். எல்லா பெண்களும் பெண்கள் தான், தன்மனைவியும் பெண்கள் தான், தன்மனைவியும் பெண் தான், அப்படி பார்க்க முடியுமா? தன்மனைவியும் பெண் தான், பெத்த தாயும் பெண் தான், வித்தியாசப்படுது இல்லையா? தாயினுடைய திருவடியிலும் விழுந்து வணங்குவோம், அதுபோல தாரத்தில் விழுந்து திருடியில் விழுந்து வாங்க முடியுமா? அதுபோல தான் எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் பக்தர்கள் தான், எல்லாரும் அடியார்கள் தான். ஆனால் ஆச்சாரியர் என்பது எல்லாத்துக்கும் மேலானவர். சிவமே நமக்காக இந்த அருபரத்தொருவன் அவனியில் இவருடைய ஆண்மறிவு இடமாக கொண்டு தான் குருபரனாகி நம்மளை ஆட்கொண்டான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அப்பப்போ ஞாபகப்படுத்தி பார்த்துக்கொண்டே ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே சுவாமி விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் இவர்களுக்கு அருள் செய்த எப்படியெல்லாம் அருள் செய்வான் என்று சிந்தித்தோம். சகலர்களுக்கு ஆசான் வாயிலாக தரையிலே இப்பூ உலகிலே ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி நம்முடைய நமக்கு தீட்சை செய்து நம்முடைய மலத்தையெல்லாம் ஒழிப்பார் சதுர்த்தா சத்தினி பாதத்தால் என்பதை சிந்தனை செய்தோம். அடுத்தது தீட்சையினுடைய வகைகளை சொல்றார். பலவிதம் ஆசான் பாச மோசனந்தான் பண்ணும்படி நயனத்து அருள் பரிசம் வாசகம் மானதமும் அழகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி அநேகம் உள அவற்றின் அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரியை என ஞானம் மனத்தால் இயற்றுவது கிரியை எழில் குண்ட மண்டலம் ஆதி நிலவுத்து செய்தல் கிரியாவதி தான் இன்னும் நிர்பீசம் சபீசம் என இரண்டாகி நிகழும். தீட்சையினுடைய வகைகளை பற்றி அற்புதமாக கூறுறார் இந்த பாடலில். இப்போ தீட்சையில் 7 வகை இருக்குது. நயன தீட்சை, ஸ்பரிஷ தீட்சை, வாசக தீட்சை, மானத தீட்சை, சாஸ்திர அழகில் சாஸ்திரம் விலையில்லாத சாஸ்திரம் சாஸ்திர தீட்சை, யோக தீட்சை, அவுத்ரி தீட்சை என்று ஏழு வகை. இப்போ இதில் நயன தீட்சைனா என்ன அப்படின்னா, ஆச்சாரியார் தன்னுடைய மாணவனுக்கு தன்னுடைய திருக்கண் நோக்கத்தால் தீக்கி செய்தவர்கள். நம்ம குருவை தரிசனம் பண்ணுறது ஒரு பெரும்பேர், தெளிவு குருவும் திருமணி காண்டல். குரு அந்த பக்கம் திரும்பி இருந்து நடந்து போயிட்டு இருந்தாலும் நம்ம தரிசனம் பண்ண அது வேற வகை, அது வேறு, இது வேறு. இங்கே ஆச்சாரியார் தன்னுடைய அருட்கண் நோக்கத்தை மாணவன் பால் செலுத்துவது, அதான் இங்கே வந்து நயன தீட்சம். அந்த மாணவனுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு மாணவனை நோக்குவது, அதுதான் நயன தீட்சம். ஸ்பர்ஷ தீட்சை என்பது இந்த திருவடி தீட்சை செய்வது, அவனுடைய மாணவனுடைய சிரசிலே கை வைத்து ஆசீர்வதிப்பது, இதெல்லாம் என்னது ஸ்பரிச தீட்சை, தொட்டு செய்யக்கூடிய தீட்சை. அடுத்து வாசக தீட்சை, மந்திரோபதேசம், பஞ்சாட்சர உபதேசம் செய்வது, இதெல்லாம் வந்து வாசக தீட்சை. மானத தீட்சை என்பது மாணவனுடைய மனதிலே ஆச்சாரிய பிரவேசித்து தீட்சை செய்வது, அவனுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து உள்ளே இருந்து அவனை சுத்தி செய்து கலா சுத்தி எல்லாம் செய்து தீட்சை செய்வது. சாஸ்திர தீட்சை என்பது பதி பசு பாச உண்மைகளை சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரங்களை எல்லாம் போதிப்பது, சைவ சித்தாந்த ஞான சாஸ்திரத்தை போதிப்பது சாஸ்திர தீட்சை. இப்போ நீங்களாம் பெற்றுக்கொண்டிருப்பது சாஸ்திர தீட்சை. அடுத்தது யோக தீட்சை, மாணவனுக்கு வந்து சிவயோகம் கைகூடும் வண்ணம் உபதேசம் செய்வது யோக தீட்சை. அவுத்ரி தீட்சை என்பது நம்ம ஹோம பெரிய லெவலில் இந்த ஹோம குண்டங்கள்லாம் வைத்து செய்து சமய விசேட நிர்வாண அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த தீட்சை தான் அவுத்ரி தீட்சை என்று சொல்லுவோம். இந்த அவுத்ரி தீட்சையில் இரண்டு வகை இருக்கு, ஞானாவதி தீட்சை, கிரியாவதி தீட்சை. அதாவது அவுத்ரி தீட்சை சொல்லும்போது இங்கே சொல்கிறார் ஞானாவதி கிரியாவதி என்று ரெண்டு வகை தீட்சை இருக்குது. ஞானாவதி தீட்சை என்றால் தீட்சை செய்வதற்கு தேவையான அந்த ஹோமகுண்டம், இன்னும் ஏற்பாடு செய்ய வேண்டிய கும்பம், இதுன்னு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் ஆச்சாரியார் தன்னுடைய மனத்தினாலே மானதமாக கற்பித்து கொள்வார். புறத்து தனிப்பட்ட முறை செய்ய மாட்டாங்க, மனத்தினாலே மானதமாக கற்பித்து கொண்டு மாணவனுக்கு மந்திரோபதேசம் செய்வார். இது வந்து ஞானாவதி தீட்சை, இது வந்து ரொம்ப பக்குவமுடைய ஆன்மாக்களும் மட்டும்தான் செய்யப்படும் ஞானாவதி தீட்சை. இதே அவுத்ரி தீட்சையில் இன்னொரு வகை கிரியாவதி தீட்சை. கிரியாவதி தீட்சை என்பது தீட்சைக்கான ஹோம குண்டங்கள்லாம் ஏற்பாடு செய்து இன்னும் பஞ்ச லிங்கங்கள் வைத்து அந்த லிங்கங்களிலே எந்த ஈசான தத்புருஷம் மாகோரம் வாமதே சத்யஜோத முகங்களெல்லாம் பூவை போட்டு அது எந்த முகம் என்பதை தேர்ந்தெடுத்து அதுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி மாணவனுக்கு தீட்சை செய்வது கிரியாவதி தீட்சை. இப்போ இந்த ஞானாவதி தீட்சை கிரியாவதி தீட்சையில் இந்த தீட்சை இரண்டு வகைப்படும். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிர்பீசம் சபீசம் என இரண்டாகும். நிர்பீச தீக்கை சபீச தீட்சை, இதனால் இந்த மந்திரத்தில் உபதேசம் செய்யப்படக்கூடிய அந்த உபதேச மந்திரத்தில் உள்ள வித்தியாசம். சிலருக்கு பீஜம் இல்லாமல் பஞ்சாட்சர மந்திரம் மட்டும் சொல்லப்படும், சிலருக்கு பிரணவத்தோடு பீஜம் கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தோடு சொல்லப்படும். இப்போ நம்ம திருமடங்களில் நாம பெற்ற மந்திரம் எல்லாம் பிரணவத்தோடு பீஜம் கூடிய பஞ்சாட்சர மந்திரம், அப்போ அதெல்லாம் சபீஷ தீட்சை. இப்போ மற்ற திருமடங்களில் பார்த்தோம், மற்ற திருமடங்களில் வந்து இந்த பிரணவம் இல்லாமல் பீஜம் இல்லாமல், பீஜம்னா அந்த ஓ ஓம் ஹோம் ஓம் ஹேம் ஓம் ஹிம் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அது பஞ்சபிரம மந்திரத்தோடும் ஆறு சடங்கு மந்திரத்தோடும் உரிய அந்த பீஜம், பீஜம் இல்லாமல் நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் சொல்கிறது நிர்பீஜ தீக்கை.